ஓம் சிவாய நமன். சைவம் தா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
வேத முடிவின் விளங்கும் ஒளி. அந்த ஒளி ஏன் நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, அத பிரகாசம் இருக்குது, ஆனா அது நமக்கு தெரியல. ஏன் தெரியல அப்படின்னு சொன்னா, அந்த பிரகாசத்தை நம்மை மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மறைப்பொண்ணு இருக்குது. கண்ணு இருக்குது, கண்ணு காணக்கூடிய கண்ணு தான், சூரிய வெளிச்சம் இருக்குது. இப்ப கண்ணை மூடிட்டு கை வச்சு மறைச்சிட்டான், தெரிவது இல்ல. ஒரு மறைப்பொண்ணு இருக்குது. அது எந்த மறைப்பு? அந்த பேரொழியை, வேதாந்தத்தினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய அந்த பேரொழியை நமக்கு தெரியாம இருக்கக்கூடிய மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மறைப்பு பொருள் என்ன? அடுத்து சொல்றார், உயிரின் போத முடிவில் பொருந்தும் ஒளி. அந்த ஒளியானது எப்ப வந்து நம்மோடு பொருந்தும்? உயிரோடு அந்த ஒளி எப்பொழுது பொருந்தும் அப்படின்னா, உயிருக்கு வந்து பொருந்த அது இருந்தாலும் அந்த ஒளிய தெரிய முடியாம உயிரை ஒன்று மறைத்துக் கொண்டிருக்கிறது. எது மறைத்துக் கொண்டிருக்கிறது? போதம். போதம் என்றால் அறிவுன்னு தான் அர்த்தம். எந்த அறிவு அப்படின்னா, நான் எனது என்ற தற்போதம். தற்போதம் மறைத்துக் கொண்டு அந்த தற்போதம் வருதுக்கு காரணம் காணம், தற்போதத்துக்கு காரணம் ஆணவம். இப்ப மறைத்துக் கொண்டு எது மறைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, உயிரின் போத முடிவில் எப்ப விளங்கும்? தற்போதம் நீங்கினால் அது வந்து விளங்கும். போத முடிவில் பொருந்தும் ஒளி. உயிர்ல அது எப்ப வந்து பொருந்தும்? உயிரோடு கூடியிருக்கூடிய அந்த போதம், போதம் தற்போதம் அது எப்ப முடியுதோ, அது முடிந்த பொழுது அந்த வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பேரொழியானது வந்து பொருந்தும். வேத முடிவின் விளங்கும் ஒளி உயிருடைய போத முடிவில் வந்து பொருந்தும். எப்ப போதம் தற்போதம் நீங்குகிறதோ அப்பொழுது வந்து பொருந்தும். இப்போ சில சொல்லுக்கு நாம கொஞ்சம் அழுத்தமான பொருளை பார்க்கணும். இப்ப பூமகனும் மாதவனும் எந்நாடும் எக்காலமும் நாடி சொல்லு இருக்கு. நாடி, நாடுதல் என்றால் ஆராய்தல் என்று பொருள். அப்போ இந்த பரமேஸ்வரனை மற்ற பொருள்களை எல்லாம் அறிவது போல அறிய முடியுமா அப்படின்னா, அவ்வாறு அறிய முடியாது. அந்த அறிவிற்கு ஒரு கருவியாக இருப்பதற்கு பேரு அளவை என்பது பொருள். இப்ப நாம வச்சிருக்கோம் நீட்டர் அளவை, மூத்திர அளவை எல்லாம் இருக்கு. இப்போ இத்தனை லிட்டர் அரிசி, இத்தனை மீட்டர் துணி அப்படின்னு அளக்கிறோம். அந்த மாதிரி தர்க்க சாஸ்திரத்துல பொருள்களை அளந்து அறிவுக்குரிய அளவை அது முக்கியமானது மூணு சொல்லுவாங்க. அது வந்து காட்சி, அனுமானம், ஆகமம். காட்சி அளவை திருஷ்டாந்த பிரமாணம்னு சொல்லுவாங்க. காட்சி அளவை, அனுமான அளவை, ஆகம அளவை. இந்த அளவைகளால அளந்து அறிய முடியுமா அப்படின்னா, நாம முன்னால சொன்ன அந்த பொன்னாடர் பூமகன் அப்புறம் மாதவன் இவங்க எல்லாம் கண்ணால காணணும், கண்ணால் திருஷ்டி அதாவது காட்சி அளவினால காண வேண்டும் என்று அவங்க முயற்சி பண்ணாங்க, முடியல. அப்ப பரமேஸ்வரனை இந்த அளவுகளை வைத்துக் கொண்டு நாம் அறிய முடியாது. அது காட்சி பிரமாணம் என்று சொன்னால், நம்முடைய பொறிகளா, பொறி ஐம்பொறிகள் இருக்கு இல்லையா, பொறிகளினால பார்த்து அறிவது. கண்டால அது திருஷ்டம்னா கண்ணால பார்த்தறிவது, அது மற்ற பொறிகளுக்கு கொள்ளணும். கண்ணால பார்த்தறிவது, காதால கேட்டறிவது, மூக்கால முகர்ந்தறிவது, உடம்பால உற்று அறிவது, நாகால சுவைத்து அறிவது, இதுதான். இதெல்லாம் வந்து காட்சி பிரமாணம். இது இனிக்குது அப்படின்னு சொன்னா, அப்ப நாக்குல நாம சுவைத்த பார்த்து இனிக்குதுன்னு சொல்றோம். இனிமையா இருக்குது, காதுக்கு இனிமையா இருந்தா காதுல கேட்டு இனிமையா இருக்குன்னு சொல்றோம். அது சென்சுவல் சென்சஸ், சென்சுவல் பிளஷர் என்று சொல்றோம். நம்முடைய புலன் அறிவினால் அறிவது காட்சி பிரமாணம். அனுமான பிரமாணம்னா என்ன என்று சொன்னால், பிரிக்க முடியாத ரெண்டு பொருள்களை ஒரு பொருளை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொரு பொருள் அதோட கூட இருக்கும் என்று அறிவு. அபின்னமாக இருக்கக்கூடிய பொருளை வைத்துக்கொண்டு ஒரு பொருளை பார்த்து இன்னொரு பொருளும் கூட உண்டு என்று அறிவது. இப்ப அதுக்கு சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய ஓமை அது நமக்கு எல்லாத்துக்குமே எளிதாக தெரியும். இந்த காலத்தில் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் கஷ்டம். என்னன்னா, நம்ம வீட்டில் பழைய காலத்தில் தண்ணி எடுப்புன்னு ஒன்று இருக்கும். தண்ணி அடுப்புல நெருப்பு போடுவாங்க, நெருப்பு போட்டா அது புகை வரும் அடுப்புல. இப்பெல்லாம் வந்து புகை வர்ற மாதிரி அடுப்பே கிடையாது இல்லையா, எல்லாம் இப்ப வந்து கேஸ் ஸ்டவ் வச்சிருக்கோம், கேஸ் ஸ்டவ்ல புகை வர்றதுல இது அதுலயும் கொஞ்சம் லேசா வரும். ஆனா அப்ப தண்ணி அடுப்புல போட்டா அங்க புகையும் இருக்குது நெருப்பும் இருக்குது. இப்ப இங்க இருந்து மேக்க பாக்குறோம், அங்க மலை மேல ஒரு புகையா இருக்குது. அப்ப புகைய பார்த்து அங்க புகை இருக்குது, ஆனால் நெருப்பும் அங்க உண்டு. நெருப்பும் புகையும் அபின்னம், பிரிக்க விடாத அபின்னம். அப்ப நெருப்பு இல்லாம புகையாதுன்னு பழமொழியும் உண்டு. அப்ப நெருப்பு புகையுள்ள இடத்துல நெருப்பு இருக்கும். அப்ப எது போல நம்ம வீட்டு அடுக்கலைய போல, அதுக்கு ஓமையும் சொல்லுவது. அதனால இங்க நெருப்பு உள்ள இடத்துல அந்த இடத்துல நெருப்பு இருக்குது அப்படின்னு சொல்றோம். இது வந்து அனுமானம், அனுமானம் ஊகித்து அறிவது. ஆங்கிலத்தில் இன்ஃபரன்ஸ் சொல்லுவோம், ஊகித்து அறிவது. அபின்னமான பொருள்களில், பிரிப்பில்லாத இரண்டு பொருள்கள்ல ஒரு பொருளை பார்த்துக்கு அப்புறம் மற்றொரு பொருள் அங்க உண்டு என்று அனுமானிப்பதற்குது, அது அனுமான பிரமாணம். அப்புறம் ஆகம பிரமாணம் என்பது, பெரியவர்கள் ஞானிகள் அவங்க கண்டறிந்த செய்திகளை நூல்ல நூலாக செய்து வைப்பார்கள். நாம் அவங்கள நம்புறோம், ஆனால் அவங்க வார்த்தையும் உண்மையாக இருக்க வேண்டும். இங்கிருந்து பாத்தீங்கன்னா சந்திரனுக்கா போறாங்க, அங்க போய் நின்று இருக்குன்னு சொல்றாங்க. நாம் அவங்கள நம்புறோம், சயின்டிஸ்ட நம்புறோம். நாம யாராங்க சந்திர மண்டலத்துல போய் அங்க வந்து இன்னொரு இருக்கு, நமக்கு என்ன தெரியும்? சயின்டிஸ்ட நம்புறோம், சயின்டிஸ்ட நம்ப, அதனால அங்க இருக்க அவன் சொல்றது நாம அதையும் நம்புறோம். சயின்டிஸ்ட் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை, அவன் சொன்ன செய்தி மேலையும் நமக்கு நம்பிக்கை உண்டாகிறது. அதுபோல ஞானியர்கள் தாம் கண்ட அனுபவத்தை நூல்களாக செய்திருக்கிறார்கள். ஞானியர்களை நாம நம்புறோம், அதனால அந்த ஞானியர் மேல நம்பிக்கை அவங்க செய்த நூல்லையும் இருக்குது. அப்ப நமக்கு எப்படி ஆகமங்கள் உண்டோ, அதுபோல எல்லா மதத்தாருக்கும் ஆகமங்கள் உண்டு. அப்ப எல்லா மதத்தாலும் சொல்லுது ஒரே மாதிரி தானே இருக்கணும், எல்லாம் அவங்களும் நம்பத்தானே வேணும் அப்படின்னா, அதுல அவன் சொன்னதுல எது யுக்திக்கு அனுமானத்துக்கும் யுக்தி புத்திக்கும் பொருத்தமா இருக்குதோ அதுதான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகம பிரமாணம்னா அந்த மாதிரி தானே ஏற்றுக்குவான், நமக்கு அது கட்டாயம் நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இல்லை. நாம நூல் ஆராய்ச்சியில நம்முடைய யுக்திக்கு பொருத்தமானத்தை நாம ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அதனால இவங்க எல்லாம் நாடி அளவைகளால் நாடி ஆராய்ந்து அறிவுன்னு முயற்சி பண்ணாங்க. அது எத்தனை நாள் ஆராய்ச்சி முடிஞ்சோ அது அவனால முடியவில்லை, நெருங்க இயலாத. அப்ப பரமேஸ்வரனே வந்து அவனே தன்னுடைய இயல்பை காட்டினால் ஒழிய நம்மால அவனுடைய இயல்பை அறிந்து கொள்ள முடியாது என்பது. அப்படிப்பட்ட வேத முடிவில் விளங்கும் ஒளி, அந்த விளங்கும் ஒளின்னு இருக்கு இல்லைங்களா, அத வந்து ரொம்ப நுணுக்கமான ஒரு ஒரு சொல். விளங்கும் ஒளி, விளக்கிய ஒளி அல்ல, விளங்கும் ஒளி. விளக்கும் விளங்கும் ரெண்டும் வந்து ஒன்னு வந்து விளங்கும் என்றால் தானே விளங்கும், விளக்கும் என்றால் இன்னொருத்த விளக்கலாம். பாத்திரத்தை விளக்கணும்னு சொன்னா நாம பாத்திரத்தை சாம்பல் புளி போட்டு விளக்குறோம். அதே போல நம்முடைய அறிவெல்லாம் இருக்கு இல்லைங்களா, நம்முடைய அறிவெல்லாம் யாரோ ஒருத்தர் நமக்கு கற்பிக்க பெற்ற அறிவு. பள்ளிக்கூடத்துல வீட்டில் இருக்கிற போது சின்ன பையன்களா குழந்தைங்களா இருக்கிற போது அப்பா அம்மா அவங்க கற்பிக்கிறாங்க. அப்புறம் பள்ளிக்கூடத்தில் போன உடனே எல்கேஜி யூகேஜி அதுக்கு முன்னால ப்ரீ கேஜி இப்பெல்லாம் புதுசு தான் இல்லையா எல்லாம் ப்ரீ கேஜியில இருந்து அப்புறம் 15 வருஷம் 20 வருஷம் படிச்சு படிச்சு அறிவு வருகிறது. நம்முடைய அறிவெல்லாம் விளக்கிய அறிவு, பிற உயிருடைய அறிவெல்லாம் விளக்கிய அறிவு, ஒருத்தன் ஊட்ட வந்த அறிவு. பரமேஸ்வருடைய அறிவு அவன் சர்வஜ்ஞன் வடமொழி சொல்லுவாங்க, சர்வஜ்ஞன் கிஞ்சிக்யன். நம்முடைய அறிவெல்லாம் சிற்றறிவு, கிஞ்சிக்யன் சிற்றறிவு. அவனுடைய அறிவு பேரறிவு, அது விளங்கிய அறிவு. விளங்கி என்ன அப்படின்னா அது நாம் விளக்க ஏத்துற மாதிரி அவன் ஏத்தன, அது வடமொழியில ஸ்வயம் பிரகாசம் சொல்லுவாங்க, தானே சுடர் விட்டு விளக்கக்கூடிய ஒளி, விளங்கும் ஒளி, பிறர் விளக்காமல் தானே சுடர் விட்டு ஒளிர்கின்ற ஒளி பேரொளி. தற்சாது மற்ற ஒளி எல்லாம் அது வந்து ஒரு நாள் விளக்கப்பட்ட ஒளிகள். நம்ம கோயில்ல வந்து வழிபாடு நடந்ததுக்கு அப்புறம் குருக்கள் வந்து தட்டெடுத்து தீபாவன காட்டுறார். தீபாவன காட்டுற போது ஒரு மந்திரம் சொல்லுவாங்க, நடத்தியதொரு அப்படின்னு ஒரு ஒரு மந்திரம் ஒன்று சொல்லுவாங்க. அந்த மந்திரத்து கருத்து என்னன்னா, நீ பேரொளி உங்கிட்டு இருக்கின்ற பேரொளிய வாங்கித்தான் ஒளி பொருளாகிய சூரியன் சந்திரன் நட்சத்திரம் அக்னி இவையெல்லாம் பிரகாசிக்கின்றன. அப்ப பேரொளி எது, பரமேஸ்வரன் தான் பேரொளி. அந்த ஒளியில வாங்கித்தான் மற்ற இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஒளிப்பொருள் பிரகாசிக்கின்றன என்பதனுடைய அந்த மந்திரத்தினுடைய கருத்து. அதனால விளங்கும் ஒளி என்றால் அது ஸ்வயம் பிரகாசம், தானே ஒளிர்கின்ற ஒளி, பிறரால் தூண்டப்பட்ட ஒளி அல்ல, தானே பிரகாசிக்கின்ற ஒளி. அதான் இங்க சச்சிதானந்த பிழம்பு என்று சொன்னார். இந்த பிரகாசம் இருக்கு இல்லைங்களா, அந்த பிரகாசம் எங்க ஒளிரும், அறிவாகிய பிரகாசம் அது எங்க ஒளி, அது சூக்கும சித்து, உயிரானது தூல சித்து. இந்த தூல சித்து இதனுடைய அறிவு இருக்க ஆன்மா, ஆன்மா வந்து தூல சித்துன்னு சொல்லுவோம். இது அறிவுடைய பொருள், ஆன்மாவும் உயிரும் அறிவுடையதான் அறிவு. ஆனா இந்த அறிவை வந்து ஒரு மறைப்பு மறைத்து கொண்டு இருக்கிறது, மலம் ஆன மலமாகிய இருட்டுல இருக்கு. இப்ப ஆனமலமாகிய இருட்டு அது பின்னா நம்ம கேவலம்னு ஒரு ஒரு அவத்தம் சொல்லுவோம். இப்ப சகல நிலை, இப்ப நாம் இருக்கக்கூடிய நிலையத்தில் பேரு சகலம்னு பேரு. இந்த சகலத்துல அந்த நம்முடைய உண்மையான அறிவை ஒண்ணு எது மறைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, ஆனமல மறைப்பினால இந்த கருவிழாட பெற்ற அறிவு, கருவிழா அதாவது தனு கரண புவன போகணும்னு சொல்றோம், தனுன்னா உடம்பு, உடம்புல இருப்ப கருவிகள், கரணம் கருவிகள், அது அந்த கரணம் புறக்கரணம் ஞானேந்திரியம் அந்த கரணம் இவற்றால ஆன்மா அறிவை பெறுகிறது. இந்த அறிவு அந்த ஆனமலம் கூடவே இருக்க, இது அறிவு பெறுவதற்காக இறைவன் வந்து தனுகரண பூமனை போகல கொடுத்திருக்கிறான். ஆனா இந்த பெற்ற அறிவு என்ன பண்ணுதுன்னா நமக்கு மயக்க அறிவாக இருக்கிறது. இப்ப நம்ம வந்து இரவு நேரத்தில் 2-வீலர் மோட்டார் சைக்கிள்ல போறோம், ஸ்கூட்டர்ல போறோம், நமக்கு வழிகாட்டுக்குனால வண்டியிலேயே லைட் இருக்குது, எய்த்தால வரணும் லைட் போட்டு வர்றான். இந்த ரெண்டு வெளிச்சம் சேர்ற போது முன்னால ஆள் இருக்குதா குண்டு இருக்குதா குழி இருக்குதான்னு ஒன்னும் தெரியல. லைட்டை டிம் பண்ணாத போனா, யாரோ ஒருத்தன் டிம் பண்ணாத போனா ஒருத்தர் மேல போய் மோதிக்க வேண்டியதுதான். அப்ப நமக்கு வழிகாட்டுக்கு வந்த லைட்டை என்னாச்சு அப்படின்னா நம்ம மயக்குது. அதுபோல இந்த மாயா காரியங்கள் ஆன்மாவுக்கு அறிவுக்கு விட்டுக்காக இரவு நாள் கொடுக்கப்பட்டது. இது ஆனமலத்தோடு சம்பந்தப்படுகின்ற பொழுது அறிவை மயக்கிறது. ரெண்டு வித்தியாசம், ஆனமலம் அறிவை மறைக்கும், மாயா மலம் மயக்கவும் செய்யும். அறிவு கொடுப்புக்காக கூட்டப்பட்டது அறிவை மயக்கவும் செய்யும். அந்த மயக்கம் ஏன் மயங்குது அப்படின்னா அந்த ஆழமர சம்பந்தத்தினால. அப்ப அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அத மெய்யை பொய்யென்றும் பொய்யை மெய் என்றும், நல்லதை கெட்டது என்றும் கெட்டத நல்லது என்றும், தன்னுடைய தற்போதத்தினால பிழைபட ஆன்மா அறிந்து கொள்ளுகிறது. அது எப்ப நீங்கும், சிவத்தினுடைய பிரகாசம் எப்ப உண்மையா கிடைக்கும், தற்போத முடிவில் தான் அது கிடைக்கும். இந்த தற்போதம் வந்து ஆணவல சம்பந்தத்தினால வருவது. மூல ஆணவ மலம், காரணம் ஆணவ மலம், காரியம் இந்த தற்போத யான் எனது என்ற நிகழ்ச்சி. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், கேவல நிலத்துல காரணமாக இருப்பது சகலத்துல காரியமாகுது, அங்க மறைத்து கொண்டிருப்பது இப்ப என்னாச்சு இங்க அப்படின்னா அறிவை மயக்குவதற்கு காரணமாக ஆயிற்று. அறிவு கொடுப்பதற்கு கொடுத்த கருவிகளை அறிவை மயக்க தருவது ஆயிற்று. எனவே இறைவன் வந்து எதற்கு பிரகாசம் கொடுக்கிறான், சித்து பொருளுக்கு தான் அறிவை கொடுக்க முடியும், ஜடத்துக்கு கொடுக்க முடியாது. நான் வகுப்புல இருக்கிறோம், வகுப்புல இந்த செவரும் கேக்குது பாடம் கேக்குது, மைக்கும் பாடம் கேக்குது. இந்த பாடத்தினால மைக்குக்கு பயனும் இல்ல, செவத்துக்கும் பயன் இல்ல, சித்து பொருளுக்கு தான் பயன். ஆனால அப்பிரகாசமாகிய ஜடத்துக்கு பயனொன்றும் இல்லை, சித்து பொருளாகிய ஆன்மாவுக்கு தான் பயன். அப்ப ஏன்னா அந்த ஆன்மாவுக்கு தான் அந்த அறிவு இருக்குது, தற்போதம் என்ற போதம் என்ற அறிவு இருக்கு. அந்த தற்போதம் நீங்கிச்சுன்னு சொன்னா அந்த சிவபோதம் அதுல வந்து விளங்கும் என்றது. அப்ப உயிரின் போத முடிவில் ஆன்மபோதம் என்ற பசிஞானம் அது நீங்கிய பொழுது அப்பொழுது பொருந்தும் ஒளி. அந்த ஒளி கண்ணுக்கு வந்து பொருந்துவது அல்ல, மற்ற ஒளியெல்லாம் கண்ணுக்கு வந்து பொருந்துவது, இந்த ஒளி ஆன்ம அறிவில் வந்து பொருந்து. அறிவாய் அறிந்தும் நிருடால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் பொருந்தும் ஒளி. ஆன்மாவில கலந்து நின்று அந்த தற்பிரகாசமாக சிவானந்த விளையும்படியாக கலந்து நிற்கின்ற அந்த பேரொளி, இது வந்து சொரூப சிவத்தினுடைய இலக்கணத்தை சொன்னான். இப்ப சொரூப இலக்கணம் என்ன என்றால், வானாட பொன்னாடர் இந்திரனும் பூமகனும் மாதவனும் எண்ணாட்டவரும் காணாத ஒளி, எந்த நாளும் எத்த காலம் தேடியும் காணாத ஒளி. அந்த ஒளி எப்ப வந்து தோன்றும், அப்போதான் ஆமா தற்போது நீங்க இப்பொழுது வந்து தோன்றக்கூடிய ஒளி. அந்த ஒளி சுயம் பிரகாசம், விளங்கும் ஒளி. அது அந்த ஒளியானது ஆன்மரியில் வந்து பொருந்துகிறது. அறிவு அறிவுக்குத்தான் வந்து பொருந்தும், ஜடத்துல பொருந்தும் அறிவு. இந்த கண்ணு காது இதுக்குல இந்த சென்ஸ் இதெல்லாம் வந்து ஜடம், இதெல்லாம் வந்து கருவிகள், இதுல பொருந்தும் இல்ல. பின் எங்க வந்து அந்த ஒளி பொருந்துகிறது, ஆன்ம அறிவில வந்து பொருந்துகிறது. ஏன்னா இது சித்து அறிவு, ஆன்மாவுடைய உயிரினுடைய அறிவும் சித்து, சித்துக்கு சித்து உதவி பண்ணுகிறது. சூக்கம சித்தானது இந்த சூல சித்துல கலந்து அறிவினை கொடுக்கிறது, கலக்கூடிய ஒளி. இப்படிப்பட்ட சிவம் இந்த ஒளியானது என்ன பண்ணுது, இது உண்மை நிலை. இனி தடத்த நிலைக்கு வருது, தடத்த நிலை இது ஆன்மாக்களுக்கு உதவுக்கு வருவது தடத்த நிலை. சொரூப நிலை, சொரூப நிலையிலே தன்னளவிலே இருந்த சிவம் தடத்த நிலை ஆன்மாவுக்கு அருள் செய்வதற்கு ஒரு வடிவெடுத்து வருகிறது. அத சொல்ற அடுத்தபடி இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றுகிறது. நாதம் முதலாக நின்று முகிழ்த்த உலகின் விதமான எல்லாம் விரித்தும், நாதம் முதலாக நின்று அது பிரபஞ்ச தோற்றம் சொல்றார். அது பரசிவம், பரசிவத்தோடு ஒன்றி இருப்பது அந்த சிவத்தினுடைய ஆற்றல். அது வந்து பரசிவை, சிவை சக்தி பராசக்தி சொல்றோம். அது ரெண்டும் முதல்ல ஒண்ணுதான் இருந்தது. இப்ப உயிர்களுக்கு அருள் வேண்டும் என்று கருணை கொள்கின்ற பொழுது அப்போ சூக்கமாக பராசக்தி அதுல இருக்கிறது. அது லயம் என்று சொல்லுவாங்க, லயம்னா ஒன்றுபட்டு இருப்பது. ஒன்று இன்னொன்னு இருக்குது கூட, அது உயிர்களுக்கு அருள வேண்டும் என்று பொழுது இன்னும் வெளிப்படல, வெளிப்படாம சூக்குமாக இருக்கிறது. அதுக்கு பேரு லயம், லயசிவம் என்று சொல்ல. லயம் என்றால் லைத், நம்ம கேட்கிறோம் நல்லா லைச்சு போயிருக்கேன், நல்ல பாட்டு கேட்டான், பாட்டுலயும் நானு லைச்சு போயிட்டேன், நல்லா கதை படிச்சேன், கதையிலே லைச்சு போயிட்டேன், சினிமா பார்த்தேன், சினிமாலேயே லைச்சு போயிட்டேன், ஒன்றி இருப்பது. அந்த மாதிரி அந்த பராசக்தி சிவத்தோடு, முதல்ல பரசிவம் தான் இருக்கு, பரசிவத்தோடு பராசக்தியானது லைத் இருக்கு, லயசிவம் என்று சொல்றோம். இப்போ நமக்கு வந்து சைவத்தில் அது பரசிவம்னா ஆணு, பராசக்தினா பெண்ணுன்னு சொல்றது இல்லை, சக்தியும் சிவம் தான். பரசிவம் என்றாலும் சக்தி என்றாலும் ரெண்டும் சிவம் தான். தனிய சக்திங்கிறது பெண் வடிவம் அல்ல. இப்ப நமக்கு கோயில்கள் எல்லாம் அம்பாளுக்கு தனியா கோயில் இருக்கும், சிதம்பரம்னு சொன்னா நடராஜ பெருமான் சந்நிதி தனியாகும், சிவகாமேஸ்வரியுடைய சந்நிதி தனியா இருக்கும். அதெல்லாம் பிற்காலத்துல வந்த ஒரு வழக்கு. அந்த அம்பிகை ஏழாறு அப்படின்னா நாம சாஸ்திரத்தை சொல்லக்கூடிய ஆதிசக்தி அல்லது துரோதான சக்தி. அருட்சக்தி சிவத்தை விட்டு பிரிவதே இல்லை, அதுக்கு பேர் தாதான்மிய சம்பந்தம் என்று சொல்லுவோம். தாதான்மிய சம்பந்தம் என்றால் பிரிக்க முடியாத சம்பந்தம். எது போல அப்படின்னா சூரியனும் சூரிய ஒளி போல, நெருப்பும் நெருப்புடைய ஒளி சூடும் போல, அது பிரிக்க முடியாத சம்பந்தம். அது மாதிரி சிவை பராசக்தி பரனிலிருந்து பிரிவதில்லை. பரன் பறை, பரன் பரனுடைய ஆற்றல் பறை, அது சிவசக்தி என்று சொல்லுவோம், அது அருட்சக்தி. அது என்ன பண்ணோம்னா உயிருக்கு அருளைத்தான் செய்யும். இப்ப அந்த சக்தியே அது உயிர்கள் மேல கொண்டிருக்கக்கூடிய கத்தினால கருணால இன்னொரு சக்தியாக பிரிகிறது. அதுக்கு பேரு ஆதிசக்தி என்பது பெயர். ஆதிசக்தி தான் இந்த பிரபஞ்சத்துக்கு முதல், அதுதான் வந்து துரோதானம் என்று சொல்லுவோம். அது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மாயை என்ற முதற் பொருள்னால இந்த தனுகரண பூணபோங்களாக விரிகிறது. அது வந்து சாஸ்திரத்துல அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம். இன்னொரு பேர் என்னன்னா அதுக்கு பரிகிரக சக்தி என்பது பெயர். பரிகிரகம் என்று சொன்னால் வேண்டும் போது பயன்படுத்துகின்ற சக்தி. அந்த சக்தியினாலதான், அதான் மாயினாலதான் பிரபஞ்சம் வந்து முதல்ல விரிகிறது, அப்ப பரிணாமம் அடைகிறது. நாம அதெல்லாம் பின்னால் நாம பார்க்க போறோம். இப்போ ஆதிசக்தி தான் இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் முதல். நமக்கு திருக்குறள்ல நமக்கு முதல் குறள் என்ன குறள் ஞாபகம் இருக்கா? அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த ஆதி பகவன் முதற்றே உலகு என்பதற்கு மற்றவங்க எல்லாம் ஒரு பொருள் சொல்லுவாங்க, சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய பொருள் வேற. ஆதியை உடைய பகவன், ஆதியை பகவன் முதற்றே உலகன்னு சொன்னா ஆதியை உடைய, ஆதி என்ற சக்தியை உடைய பகவானே முதல் என்பது. அந்த ஆதிதான் துரோதான சக்தி என்று சொல்லுவது. அந்த துரோதான சக்தி தான் இந்த பிரபஞ்சமாக விரிகிறது. நமக்கு அதனுடைய செயல் தான் நமக்கு இருக்கக்கூடிய தனுகரண பூண போகங்கள் எல்லாம். சொரூப சிவமானது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மாயையிலிருந்து மாயில முதல்ல தோன்றக்கூடிய தத்துவம், அது வந்து சிவதத்துவம்னு சொல்ல, சுத்த தத்துவம் அல்லது சிவதத்துவம், முதல்ல தோன்றுவது நாதம் என்ற தத்துவம். நாதம் என்பது, அது நாதம் என்பதற்கு சிவம் என்றும் சொல்லுவது உண்டு, நாதம் விந்து, விந்து சக்தி என்று சொல்லுவதும் உண்டு. பரசிவத்திலிருந்து தோன்றியது பரநாதம், அந்த நாதத்திலிருந்து நாதம் விந்து என்று சொல்றோம். அப்ப நாதம் தான் முதல்ல தோன்றிய காரியம், மாயையிலிருந்து முதல்ல தோன்றிய காரியம் இந்த நாதம் என்ற தத்துவம், ஓசை. அது இந்த உலகத்துக்கு சப்த பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம், சொல்லுலகு பொருளுலகு என்று சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த நாதம் என்பது அது சொல்லுலகு, அதுதான் வாக்கு வந்தது. அந்த வாக்கம் வந்து சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி, தோல வைகரி, சூக்குமை வைகரி, இதெல்லாம் அது விளக்கணும். நாம பின்னால நாம பார்க்கணும். நாதம் வந்தது, அந்த நாதம் நின்று, நாதம் முதலாக நின்று, நின்று என்று சொன்னால் ஃப்ரம் அர்த்தம், இதில் இருந்து. அப்ப எதில் இருந்து? நாத முதலாக நின்று. எதில் இருந்து? எதில் நின்று? மாயில் நின்று அப்படின்னு வச்சுக்கணும். அந்த நின்றுன்னு சொல்லிருக்கீங்களா, நின்று நின்றுனா இருந்துன்னு அர்த்தம். ஃப்ரம் நாத முதலான தத்துவங்கள் நின்று. எதிலிருந்து? எதில் நின்று அப்படின்னா மாயிலிருந்து அப்படின்னு வச்சுக்கணும். நின்று மாய என்ற முதற்காரண பொருளில இருந்து நாத முதலாக, நாத தத்துவம் முதலாக. அது முதல்ல வந்து அந்த சுத்த தத்துவங்கள் வந்து அத வந்து விருத்தின்னு சொல்லுவோம். விருத்தின்னா என்னன்னு சொன்னா, இப்போ கொடை இருக்கு இல்லைங்களா, கொடைய விரிக்கலாம், விரு சாமியானா, அந்த மாதிரி சுத்த தத்துவங்கள் அது சுத்தமாயில விரியும். அப்புறம் அசுத்தமாயில வரக்கூடிய கருவிகள் இருக்கின்றன, அவையெல்லாம் பரிணாமம் அடையும். பரிணாமம்னா என்னன்னா ஒன்று ஒன்றாக திரிதல், விரிதல் வேற திரிதல் வேற. பரிணாமம் எப்படி அப்படின்னா பால் தயிர் ஆகுது, தயிர் வெண்ணெய் ஆகுது, வெண்ணாகப்படுகிறோம், ஒன்று ஒன்றாக திரிவது அது பரிணாமம். அசுத்தமாயிலிருந்து வரக்கூடிய பிரபஞ்சம் எல்லாம் இருக்க அது பரிணாமம். அப்ப எது வந்து சுத்த பிரபஞ்சம் விருத்தி, எது பரிணாமம் ஆகிய தத்துவங்கள் என்ன என்பது நாம பின்னாப்பா தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல சுத்தத்துவம் என்பது அதாவது நாதம், விந்து, சாதாக்கியம், சுத்த வித்தை, ஈஸ்வரம், சுத்த வித்தை என்ற இந்த ஐந்து தத்துவங்கள் சுத்த தத்துவங்கள் அல்லது சிறுத்தவங்கள் சொல்லப்படும். இவை வந்து விருத்தி அடைவது. அசுத்தமாயிருந்து வரக்கூடியது கலையிலிருந்து இந்த பிரித்தி வரக்கூடிய தத்துவங்கள். 24 கூட்டல் 7 31 தத்துவங்கள் விருத்தி பரிணாமம். இந்த அஞ்சும் விருத்தி என்பது. இந்த உயிருக்கு உடலாகவும் கருவியாகவும் வருவது அசுத்தமாயிருந்து வந்த தத்துவங்கள். இது வந்து இந்த சுத்த தத்துவங்கள் இந்த கருவிகளை செலுத்தக்கூடிய, அதனால இதுக்கு பேரு பிரேரக காண்டம்னு பேரு. நம்ம அந்த பாகுபாடுலாம் பார்ப்போம். இப்ப நாதம் முதலாக மாயிலிருந்து நாதம் முதலாக முகிழ்த்த, அந்த முகிழ்த்த முகிழ், முகிழ் என்றால் மொட்டு, முதல்ல மொட்டா குவிஞ்சிருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விரியும். அப்ப நாதம் என்ற தத்துவத்திலிருந்து கடைசியா அது முதல் தத்துவம் ஒண்ணு. 36வது தத்துவம் பிருத்திவி. இந்த தத்துவங்கள் எப்படி மொட்டாகவும் மலராகவும் வருகிறது, முகிழ்த்த மொட்டாகவும் மலராகவும் தோன்றிய உலகின் விதமான எல்லாம், உலகில் இருக்கக்கூடிய எல்லாம், அது சுத்த தத்துவங்கள் 5, சுத்தாசுத்த தத்துவங்கள் 7, அசுதத்துவங்கள் 24, ஆன்மத்துவங்கள் 24. இந்த 36 தத்துவங்களும் மொட்டாக இருந்தது, அப்புறம் ஒன்னொன்னா விரிஞ்சு விரிஞ்சு பிரித்து விரித்த வரைக்கும் வருகிறது. இதெல்லாம் எதனுடைய செயல்? சிவத்தினுடைய அந்த ஒளியினுடைய செயல். விரித்து இது விரிவடைய செய்கிறது. இவையெல்லாம் தானே விரிவது அல்ல, விரித்து யார் விரிப்பது யாரு என்றால் பரமேஸ்வரனுடைய செயல். அந்த ஒளியானது விரித்து தரத்தோடு வந்து விரித்து அப்ப இந்த இதெல்லாம் வந்து மாயை என்பது காரணம். மாயை என்ற முதற்காரணத்திலிருந்து இந்த நாத முதல் பிருத்திவிராகக்கூடிய 36 தத்துவங்களும் அவன் பரமேஸ்வரன் மொட்டாகவும் முகிழ்த்தும் மலராக விரியும் செய்கின்றான், விருத்தம் செய்கின்றான். ஆனால் இவையெல்லாம் இந்த 36 காரியங்கள் எனப்படும். மாயை காரணம், இவையெல்லாம் காரியம். 36 காரியம், காரிய தத்துவம். இப்ப இந்த நாதம் முதலாக என்றதனால் நாதம் முதல் பிருத்திவி ஈராக என்பது அறிவித்துக் கொள்ளப்பட்டது. செய்யுள்ள நாதம் நின்று நாதம் முதலாக தான் சொல்றார். அப்ப நாதம்னு சொன்னதுனால முதல் சொன்னார் இறுதியும் அறிவிச்சுக்கணும். 36 பிருத்திவி மாயன் தோன்றும் தத்துவ பிரபஞ்சங்களில் முதலாவது தத்துவம் நாத தத்துவம், இறுதி தத்துவம் பிருத்திவி. பிருத்திவி 36வது தத்துவம். சைவ சித்தாந்த தத்துவங்கள் முப்பத்தாறு என்னும் கொள்கை உடையது. சைவ சித்தாந்தம்னா முப்பத்தாறு தத்துவம் சொல்லுவது, மற்றவங்கெல்லாம் அந்த ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலோடு முடிச்சுக்குவாங்க. அது சாங்கியமாகட்டும், சாங்கியம் தான் முதல் அந்த தத்துவங்களை சொன்னது. சாங்கிய மதம் இருபத்தி நாலு தத்துவங்கள் தான் சொல்லும், இருபத்தி நாலு அப்புறம் அதுக்கு மேல உயிர் சேர்த்து இருபத்தஞ்சுன்னு சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தம் அதுக்கு மேல வித்யா தத்துவம் ஏழு, சிவதத்துவம் அஞ்சும் கூட்டி முப்பத்தாறு தத்துவங்கள் சொல்லுவது சைவ சித்தாந்தம். ஏன் அப்படி முப்பத்தாறு தத்துவங்கள் சொல்றது அப்படிங்கிற நம்ம நூல்ல இனிமே பார்ப்போம். தத்துவம் முப்பத்தாறு இன்னும் கொள்கையுடையது. பெரும்பாலான தத்துவ கோட்பாடுகள் என்ன பண்ண, மூல பிரகிருதியிலிருந்து தோன்றும் சித்தம் முதலாக பிருத்திவீராக இருபத்தி நான்கு தத்துவங்களே கொள்ளுகின்றன. மற்ற இந்திய தத்துவ ஞானத்துல சைவ சித்தாந்த நீங்களாக மற்ற தத்துவ ஞானங்கள் எல்லாம் இருபத்தி நாலு தத்துவங்களைத்தான் கொள்ளுகின்றன. நாதமுலி தத்து அஞ்சு அது ஆன்மத்தெல்லாம் ஏற்றுக்கொள்வது இல்லை. அவங்க வந்து ஆன்மத்துவங்கள் இருபத்தி நாலு மட்டுமே தத்துவங்களாக சொல்லுகின்றன. அந்த இருபத்தி நாலு என்ன அப்படின்னா, இருபத்தி நாலு கூட்டுற ஒண்ணு உயிரின் சேர்த்திட்டா இருபத்தி அஞ்சு. அந்த உயிர் தத்துவோடு குடிக்க முடியது. அந்த உயிருக்கு பேரு வந்து புருடன் என்பது, அந்த புருடன் ஒரு தத்துவமாக கொள்ளப்படும். அதாவது தத்துவங்களோடு கூடிய உயிரை புருடன் என்று சொல்லி அந்த புருடன் ஒரு தத்துவமாக கொண்டு இருபத்தி ஐந்து தத்துவம் சொல்லுவோம். இருபத்தி ஐந்தாவன பூதம் அஞ்சு, தன்மாத்திரம் அஞ்சு, கண்மேந்திரியம் அஞ்சு, ஞானேந்திரியம் அஞ்சு, அந்த கரணம் நாலு, மூல பிரகிருதி ஒண்ணு, ஆக மொத்தம் இருபத்தி அஞ்சு என்று சொல்லுவார்கள். பூதம்ங்கிறது என்ன, பஞ்சபூதம். அது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற அஞ்சு. தன்மாத்திரை என்பது சுவை, ஒளி, ஊது, ஓசை, நாற்றம். அதான் நமக்கு இந்த தன்மாத்திரையில சுவை என்ற தன்மாத்திரை நாக்கில் இருக்கிறனாலதான் நமக்கு சுவை தெரிகிறது. ஊறு என்ற தன்மாத்திரை உடம்புல இருப்பதனாலதான் ஸ்பரிசம் நமக்கு தெரிகிறது. அது தன்மாத்திரைனா சூக்கமானது அர்த்தம். அந்த சூக்கமானதான் பிரபஞ்சமாக விரிந்து இருப்பது மூலம் அதுதான். அப்ப அந்த மாதிரி அது பூதம் அஞ்சு, தன்மாத்திரை அஞ்சு, கண்மேந்திரியம் அஞ்சு, ஞானேந்திரியம் அஞ்சு, வாக்கு, பாதம், பாணி, பாயிரு, உபத்தம். அது நடக்கிறதுக்கு காலு, இந்த கால இல்ல, காலுன்னு சொன்னா சூக்குமாக பாதம் என்ற அது இருந்தாதான் நம்மளால நடக்க முடியும். இல்ல போனா காலு என்ற உறுப்பு இருந்தாலும் நம்மளால நடக்க முடியாது. பாதம், பாணி என்பது கையு. இந்த கையு இந்த எப்படி பழைய காலத்துல ரேடியோல வந்து உள்ள இந்த வால்வு இருக்கணும், வால்வு இல்லாத போனா டப்பா தான். செல்போன் இருக்கு, செல்போன்ல அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த கார்டு இல்லாத போனா அது டப்பா. அது போல இந்த கருவி சூக்கமாக இருந்தால்தான் இந்த கருவிகள் செயல்படும் என்பது நாளைக்கு பாடுறோம்.